الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض ولا طائر يطير بجناحيه إلا أمم أمثالكم ما فرطنا في الكتاب من شيء ثم إلى ربهم يحشرون
صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم اتقوا الله في هذه البهائم المعجمة فاركبوها صالحة وقلوها صالحة صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு அருளாக இறுதியாக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபஉத் தாபிஈங்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் இறைவனை ஏற்ற மொமீன்களாக வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு தக்குவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவா என்ற வசியத்தை செய்து கொள்கின்றேன். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவனுக்கு மிகவும் விருப்பமான அவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனினால் உருவாக்கப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் இஸ்லாத்துடைய அடிப்படை போதனைகள் இவைகள் அனைத்தும் வஹ்யின் அடிப்படையிலே இறை கட்டளையின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய கடமைகள் இஸ்லாத்தில் விதிக்கப்பட்ட சட்டதிட்டங்கள் இவைகள் அனைத்தும் இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கின்ற படைப்பினங்களையும் மனிதர்களையும் மிருகங்களையும் கடல்களையும் மலைகளையும் ஜீவராசிகளையும் படைத்த அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் என்பதை நாம் எல்லோரும் எமது மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று சில சோதனைகளும் சில கர்ச்சைகளும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய நேரத்தில் எமது முஸ்லீம்களே இஸ்லாத்தை சரியாக இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகளை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இஸ்லாமிய கடமைகள் சட்டதிட்டங்களை சந்தேகம் கொண்டு ஐயத்தோடு சந்தேகத்தோடு விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் இந்த உலகத்திலே அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சட்டம் அல் அஹ்காம் என்று சொல்லப்படக்கூடிய சட்டத்திட்டங்கள் அல் ஹாக்கிம் என்ற இறைவனினால் உருவாக்கப்பட்டது. அதை மனிதர்கள் பின்பற்றலாம் அல்லது அதை உதாசீனம் செய்யலாம், விமர்சிக்கலாம், எது எப்படி இருந்தாலும் ذلك حكم الله. இஸ்லாம் இறைவனினால் உருவாக்கப்பட்டது. இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் இறைவனினால் உலகத்திலே அடையாளப்படுத்தப்பட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது அல்லாஹ் சொல்கின்ற விடயங்களை, கடமைகளை மனிதர்களுக்கு போதிக்க வேண்டும், சொல்லி காட்ட வேண்டும், அல்லது செய்து காட்ட வேண்டும், அல்லது சில சரியான விடயங்களை அங்கீகரிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் இஸ்லாம் மனிதர்களை சிறப்புப்படுத்தியிருக்கிறது, மனிதர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறது, மனிதனுக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறது, மனிதனுக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறது. அதே போன்று மனிதன் வாழ்கின்ற சூழல், மனிதன் வாழ்கின்ற சமூகம் சூழலோடும் சமூகத்தோடும் மனிதன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது உலகத்திலே காணப்படக்கூடிய இயல்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்கள், அடிப்படையில் மனிதனை சிறப்புப்படுத்தி மனிதனுடைய தேவைக்காக உலகத்துடைய படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். இது முஸ்லிம்களுடைய அடிப்படை கொள்கை. அல் இஸ்திஅமார் எனப்படுகின்ற உலகத்தில் மனிதன் வாழ்கிறான், உலகத்தில் வாழ்கின்ற போது மறுமையை சம்பாதிக்க வேண்டும், இறைவனின் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். இந்த நேரத்தில் மனிதன் உலகத்துடைய படைப்பினங்கள், வஸ்துக்கள், சூழலின் பக்கம் மனிதன் தேவை உள்ள ஒருவனாக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் மனிதர்கள் மனிதர்களை பாதுகாப்பது, மனிதர்களுடைய உரிமைகளை கடமைகளை மனிதர்கள் பாதுகாப்பது இஸ்லாத்துடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே போன்று மனிதனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள், மனிதனுக்கு உதவியாக இருக்கின்ற உயிரினங்கள், மனிதன் பிரயோசனம் அடைகின்ற ஜீவராசிகள், இவைகளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இவைகளை ஒரு மனிதன் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அந்த முறைகளையும் குர்ஆன் தெளிவாக நமக்கு பேசியிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு செய்கின்ற கடமைகள், மனிதர்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இவைகளை அல்லாஹ் பேசுவதை போன்று மனிதன் மனிதன் அல்லாத படைப்பினங்களுக்கு செய்கின்ற கடமைகள், உரிமைகள், இவைகளையும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். இன்று நேற்று மனித உரிமைகள் சங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, மிருகங்களை பாதுகாப்பதற்காக மிருகங்களை பாதுகாக்கக்கூடிய நிலையங்கள் சங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகள் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தப்படுவதற்கு முன்னால், இவைகள் இந்த உலகத்தில் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் அல் குர்ஆன் மனித உரிமைகளை பேசும் அளவுக்கு மிருகங்களுடைய உரிமைகளையும் பேசியிருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா தன்னுடைய வார்த்தைகளை அங்கு அல்லாஹ் பேசியிருக்கிறார். கலாமுல்லா என்று நாங்கள் சொல்கிறோம், இறைவனின் பேச்சுத்தான் குர்ஆன் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆனிலே 114 சூராக்களில் அல்லாஹ் 6 சூராக்களுக்கு மனிதன் அல்லாத மிருகங்களுடைய, உயிரினங்களுடைய, பிராணிகளுடைய பேரில் குர்ஆனில் 6 சூராக்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனுடைய 2வது சூரா அல்லாஹ் உலகத்தில் படைத்த படைப்பினங்களில் அபுகள் ஹயவானா, அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில் மிகவும் மடமை உள்ள ஒரு படைப்பு, அதை நாங்கள் மாடு என்று சொல்கிறோம். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அல்லாஹ் ஒரு விசேட அம்சத்தை வைத்திருக்கிறார். மாட்டை எடுத்துக்கொண்டால் உலமாக்கள் சொல்வார்கள்,
அபுகல் ஹயவானார் அல்லாஹ் படைத்த உயிரினங்களில் மிகவும் புத்தியற்ற, புத்தி குறைந்த, மடத்தனம் உள்ள ஒரு பிராணிதான் மாடு. கண்ணியமானவர்களே, அந்த சூரத்துல் பக்கரா, அந்த சூராவுக்கு இறைவன் சூரத்துல் பக்கரா என்று பெயர் வைத்து மாட்டையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான். மாடும் என்னுடைய படைப்பு தான் என்பதை மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் உணர்த்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த சூராவில் அல்லாஹ் அதிகமாக பனு இஸ்ரவேலர்களை பற்றி பேசுகிறான், இஸ்லாமிய கொள்கையை பற்றி பேசுகிறான், மரணத்துக்கு பின்னால் ஒரு மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றி பேசுகிறான், இறைவன் தன்னுடைய அட்டாட்சிகளை பேசுகின்றான், கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பேசுகிறான், கடனை பற்றி பேசுகிறான், கடனை பற்றி எல்லாம் பேசுகிறான். கண்ணியமானவர்களே, இவ்வளவு விடயங்களை எல்லாம் அந்த சூராவில் அல்லாஹ் பேசுகின்ற போது இடையிலே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் பேசியிருக்கிறான். அந்த சம்பவத்தில் மாடு சம்பந்தப்படுகிறது. மாடோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு நபியுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் அந்த சூராவுக்கு சூரத்து தைன், கடனுடைய சூரா என்றோ, சூரத்து மூசா, மூசாவுடைய சூரா என்றோ அந்த சூராவுக்கு அல்லாஹ் பெயர் வைக்கவில்லை. சூரத்துல் பக்கரா, மாட்டை பற்றி பேசுகின்ற சூரா என்று நாங்கள் குர்ஆனுடைய இரண்டாவது சூராவை சூரத்துல் பக்கரா என்று சொல்வோம். ஒரு மிருகத்தையும் மதிக்க சொன்னது இஸ்லாம். ஒரு மிருகத்தையும் மதித்து பேசியது குர்ஆன். அதே போன்று சூரத்துல் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகைகளை பற்றி, மிருகங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹ் அந்த சூராவிலே பேசியிருக்கிறான். وما من دابة في الأرض ولا طائر يطير بجناحيه إلا أمم أمثالكم. நாங்கள் சொல்கிறோம், இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத். ஜின்களை பார்த்து சொல்கிறோம், ஜின்கள் நபியுடைய உம்மத். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் வளர்க்கின்ற மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், உலகத்திலே காணப்படுகின்ற மிருகங்களும் பிராணிகளும், இரண்டு இறக்கைகளை அடித்து பறக்கின்ற பறவைகளும் உங்களை போன்ற ஒரு உம்மத், உங்களை போன்ற ஒரு சமூகம். கண்ணியமானவர்கள், எந்த மதம், எந்த வேதம், எந்த உலக சட்டம் இதை சொல்லியிருக்கிறது? குர்ஆன் சொன்னது, மனிதனும் நபியுடைய உம்மத், மிருகங்களும் நபியுடைய உம்மத், பறவைகளும் நபியுடைய உம்மத். குர்ஆன் சொல்கிறது, இல்லா உம்மமுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற ஒரு இனம்தான், ஒரு உம்மத்து தான், படைப்புத்தான், உயிர் கொடுக்கப்பட்ட மிருகங்களும் பறவைகளும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. சூரத்துல் பக்கரா என்று அல்லாஹ் ஒரு மிருகத்துடைய பெயரில் ஒரு சூரா, அன்ஆம் என்று ஆடு மாடு ஒட்டகைகள் என்று ஒரு சூரா, நமல் என்று எறும்பின் பெயரிலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த சம்பவத்தில் எறும்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால் சூரத்துல் நமல் என்று எறும்பின் பெயரில், எங்களுடைய கண் பார்வைக்கும் படாத ஒரு பிராணி, ஒரு உயிரினம் எறும்பையும் அல்லாஹ் மதித்து அந்த பெயரில் ஒரு சூறாவையும் அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். சூரத்துல் நஹல் என்று தேன் பூச்சியை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசி அது சம்பந்தமாக ஒரு சூறாவிலே பேசி அந்த சூறாவுக்கு சூரத்துல் நஹல் என்று பெயர் வைத்திருக்கிறார். எங்களுடைய காற்று பட்டாலே இறந்துவிடும், மனிதன் தொட்டாலே அழிந்துவிடக்கூடிய சிலந்தியை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் உதாரணம் சொல்லிவிட்டு சூரத்துல் அன்கபூத் செலந்தி என்று ஒரு சூறாவையும் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். மிருகங்களையும் பறவைகளையும் பிராணிகளையும் ஜீவராசிகளையும் இறைவனின் படைப்பு என்று சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம். அவைகளின் பெயரிலே குர்ஆனுடைய அத்தியாயங்களை தௌராத்திலும் இன்ஜீலிலும் மிருகத்துடைய பெயரில் எந்த சூறாவும் கிடையாது. அல் குர்ஆன் மிருகத்துடைய பெயரை குர்ஆனுடைய சூறாவுக்கு வைத்திருக்கிறது. ஃபீல் என்று யானையை பற்றி சொல்கின்ற சூராவுக்கு சூரத்துல் ஃபீல் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக குர்ஆனிலே ஆறு சூராக்களுக்கு பிராணிகளுடைய, பறவைகளுடைய, மிருகங்களுடைய பெயர்களை அல்லாஹ் வைத்து சுமாராக 29 நாயில் ஆரம்பித்து கழுதை வரைக்கும் அல்லாஹ் 29 பிராணிகளுடைய பெயர்களை, 29 பிராணிகளை, உயிரினங்களை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் 200 ஆயத்துக்களிலே பேசியிருக்கிறார். இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பற்றி அல் அஹ்காமாத்தை பற்றி குர்ஆனில் வெறும் 500 ஆயத்துக்களில் தான் சட்ட திட்டங்கள், நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற விடயங்களை அல்லாஹ் பேசியிருக்கிறான். 200 ஆயத்துக்களில் அல்லாஹ் படைத்த மிருகங்களையும் பறவைகளையும் ஜீவராசிகளையும் அல்லாஹ் குர்ஆனில் 200 ஆயத்துக்களில் வசனங்களிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். சகோதரர்களே, மனித உரிமைகள் பேசப்படுவதை போன்று மிருகங்களுடைய உரிமைகளையும் சிறப்புகளையும் கண்ணியங்களையும் விசேட அம்சங்களையும் அல் குர்ஆனிலே பேசி மிருக உரிமைகளுக்கான அஸ்திவாரத்தை அல் குர்ஆன் நமக்கு போட்டு தந்திருக்கிறது. எனவே மிருகங்களை கொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். பறவைகளை அநியாயம் செய்யக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம். மிருக வதையை கண்டித்ததை போன்று, இஸ்லாம் கண்டித்ததை போன்று, தண்டித்ததை போன்று உலகத்தில் உருவாகிய எந்த மதமும் கண்டிக்கவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பூமியை பற்றி பேசுகின்ற போது, சூரனை பற்றி பேசுகின்ற போது, பூமியில் விளைகின்ற தாவரங்களையும் மரங்களையும் செடிகளையும் பேசுகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், பூமியிலே விளைகின்ற விளைச்சல்கள், தாவரங்கள், பறவைகள், மரங்கள், செடிகள் இவைகள் அனைத்தும் மனிதர்களுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல. மனிதனுக்கு உயிர் இருப்பதை போன்று உயிருள்ள பறவைகளும் மிருகங்களும் அதனை சாப்பிட்டு புசிக்க வேண்டும். அக்ரஜ மின்ஹா மாஅஹா வ மர்ஆஹா, அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியில் இருந்து தண்ணீரை நாங்கள் உருவாக்குகிறோம். பூமியில் இருந்து உருவாகின்ற தண்ணீர் உலகத்தில் பொதுவான ஒரு சொத்து. தண்ணீர் என்பது பொதுவான ஒன்று. பூமியை நாங்கள் தோண்டினால் தண்ணீர் வெளியாகுகிறது. அந்த பூமியிலே தண்ணீரை நாங்கள் வெளியாக்குவதை போன்று அந்த பூமியில் இருந்து தாவரங்களையும் மரங்களையும் செடிகளையும் நாங்கள் வெளியாக்குகிறோம். ஏன் தெரியுமா? மனிதர்களுக்கு மாத்திரம் உலகத்திலே விளைகின்ற விளைச்சல்களில், மரம் செடிகளில் மனிதர்களுக்கு மாத்திரம் உரிமை இருக்கக்கூடாது. வாய் பேச முடியாத மிருகங்களும் பறவைகளும் அதனை உண்டு புசிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. மதா அல்லகும் வலி அன்ஆமிக்கும், பூமியில் விளைகின்ற புற்களும் தாவரங்களும் மரச்செடிகளும் மனிதர்களே உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் அதனை பயன்படுத்தலாம். நீங்கள் வளர்க்கின்ற கால்நடைகள், மிருகங்களும் அந்த தாவரங்களின் மூலமாக, தண்ணீரின் மூலமாக, அந்த மரம் செடிகளின் மூலமாக பயன்பெற வேண்டும் என்பதை வஹி சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது. அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன் மிருகங்களை பறவைகளை பேசியிருப்பதை போன்று, மிருகங்களுடைய பறவைகளுடைய உரிமைகளை பேசியிருப்பதை போன்று, அதனுடைய அஸ்திவாரத்தை அல் குர்ஆனில் விதைத்திருப்பதை போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஆலமீன் என்றால் மனிதர்கள் மாத்திரமல்ல, மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், மிருகங்கள், ஜீவராசிகள், ஊர்வலங்கள் இவைகள் அனைத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் படைத்த ஜீவராசிகளில், பறவைகளில், மிருகங்களில், பிராணிகளில் மனிதனுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய பிராணிகளையும் பறவைகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், கால்நடைகளை நாங்கள் ஏன் படைத்திருக்கிறோம், கால்நடைகளின் மூலம் உங்களுக்கு அந்த கால்நடைகளினால் அதனுடைய தோள்களினால் செய்யப்படுகின்ற ஆடைகளை நீங்கள் அணிந்து உங்களுடைய உடம்பை மறைத்து உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆடு மாடுகளை படைத்ததை போன்று அந்த ஆடு மாடுகளுடைய தோள்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஆடு மாடு ஒத்தகைகளை கொல்லக்கூடாது, ஆனால் மனிதன் சாப்பிடுவதற்கு அறுத்து அதனை சாப்பிடுவதற்கும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படாத ஒரு பிராணியை இஸ்லாம் சொல்லாத ஒரு முறையில் அறுக்கப்பட்டால் அதை நாங்கள் சொல்வோம், குர்ஆன் சொல்கிறது கொலை செய்யப்பட்ட பிராணி. இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் மாமிசத்தை கால்நடைகளுடைய மாமிசங்களை நீங்கள் புசிக்க வேண்டுமாக இருந்தால் அதை அறுத்துத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். ஆடு மாடுகளுடைய மாமிசங்களை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், சாப்பிட வேண்டும், மனித இயல்பு. குர்ஆன் உலகத்துக்கு அருளப்படுவதற்கு முன்னால் தௌராத்தும் இஞ்சீலும் போன்ற வேத நூல்கள் உலகத்திலே அடையாளப்படுத்தப்படுவதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்திலே வாழ்ந்த பழைய காலத்திலே வாழ்ந்த மூதாதையர்கள் அடிப்படையாக சாப்பிட்டது தாவரங்களையும் மரம் செடிகளையும் சாப்பிடுவதற்கு முன்னால் அவர்கள் அடிப்படையாக சாப்பிட்டது மாமிசத்தை. குர்ஆன் அங்கீகரித்திருக்கிறது மாமிசங்களை சாப்பிடுவதை. சில போது அந்த குர்ஆனுடைய அங்கீகாரத்தை மனிதர்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காக சில போது மாமிசம் சாப்பிடுவதால் இப்படியான பாரிய நோய்கள் ஏற்படுகிறது என்ற செய்திகளையும் நாங்கள் ஊடகங்களிலூடாக அறிந்து கொண்டிருக்கிறோம். யூதர்களுக்கு அல்லாஹு தஆலா மாடை சாப்பிடலாம், கொழுப்பை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். மாடை சாப்பிடலாம், மாட்டு கொழுப்பை அல்லாஹ், ஆடு மாடு ஒட்டகத்துடைய கொழுப்பை நாங்கள் அவர்களுக்கு ஹராமாக்கினோம் என்று சொல்கிறார்கள். கொழுப்பு சாப்பிடக்கூடியவர்களுக்கு நோய் வந்துவிடும். இந்த கொழுப்பை அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். அவர்களுக்கு குர்ஆன் அவர்களுடைய வேதம் ஹராம் என்று சொன்ன காரணத்தினால் இறைவன் எங்களுக்கு ஹராமாக்கிவிட்டு இவர்களுக்கு ஹலால் என்று சொல்லியிருக்கிறான். எனவே முஸ்லீம்களும் சாப்பிடக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே நாங்கள் பார்க்கிறோம் கொழுப்பு சாப்பிட்டால் அவர்களுக்கு இந்த நோய் வந்துவிடும் என்று கருத்து பரப்பப்படுகிறது. கொழுப்பின் மூலம் அல்லது மாமிசத்தின் மூலம் பாரிய நோய்கள் மனிதனுக்கு ஏற்படும் என்று இறைவன் அறிந்திருந்தால் இன்றைய விஞ்ஞானம் சொல்வதை போன்று நிச்சயமாக இறைவன் அதை ஹராமாக்கியிருப்பான். மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வஸ்துக்களை குர்ஆன் ஹராம் என்று சொல்லியிருக்கிறது. மாட்டு மாமிசத்திலோ ஆட்டு மாமிசத்திலோ ஒட்டகத்துடைய மாமிசத்திலோ ஏனைய அனுமதிக்கப்பட்ட பிராணிகளுடைய மாமிசத்தில் மனிதனை அழிவின் பாலுக்கு செல்கின்ற பாரிய நோய்கள் உருவாகும் என்று வைத்துக் கொண்டால் எல்லா விடயங்களையும் அறிந்த அல்லாஹ்வை அதனை ஹராம் என்று சொல்லியிருப்பான். நாயின் மூலம் மனிதன் வேட்டையாடுகிறான், இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. நாயை பாதுகாப்புக்காக மனிதன் வைத்திருக்கிறான், இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அதே நாயை இஸ்லாம் ஹராம் என்று சொல்லியிருக்கிறது. ஏன்? மனித நாயுடைய மாமிசம் மனித உடம்புக்கு பொருத்தமானது அல்ல. மாட்டிலும் ஆட்டிலும் மனிதனுடைய உடம்புக்கு ஆபத்து இருக்குமாக இருந்தால் நாய் உணவை நாயுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்ன இஸ்லாம் மாடையும் சாப்பிடக்கூடாது என்ற தடையை விதித்திருக்கும். எனவே இறைவன் அனுமதித்திருக்கிறான், முறையாக செய்ய வேண்டும், முறையாக. எனவே ஒரு பிராணியை உலகத்தில் அழிப்பது கொல்லுவதை இஸ்லாம் முற்றாக தவிர்த்திருக்கிறது. ஆனால் மனிதன் சாப்பிடுவதற்காக பிரயோசனம் அடைவதற்காக அறுப்பதை, முறையாக அறுப்பதை, இஸ்லாம் சொல்கின்ற முறைப்படி அறுப்பதை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறது. இன்று ஆய்வு என்ன சொல்கிறது? வெறுமனே தாவரங்களை மாத்திரம், அசைவ உணவுகளை மாத்திரம் இன்று சாப்பிடக்கூடியவர்கள் தான் பாரிய நோய்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்று சொல்கிறார்கள் நீங்கள் மாமிசத்தை வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடுங்கள். இருதய நோய்களிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். எனவே இந்த உலகத்திலே மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களை விட மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்று இறைவன் உலகத்தில் அங்கீகரித்த அலாலாக்கிய ஒன்றை தங்கள் மீது ஹராமாக்கிக் கொண்டு நாங்கள் தாவரங்களை மாத்திரம் சாப்பிடுவோம் என்று சொல்பவர்கள் தான் பாரிய நோய்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் மனித உரிமைகளை பேசியிருக்கிறது. ஒரு பிராணிக்கு அடிக்கக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, வீணாக சாப்பிடுதல் என்ற நோக்கம் இல்லாமல் எந்த பிராணியையும் அறுக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு மாட்டையோ ஆட்டையோ வளர்த்துக் கொண்டிருக்கிறார், அந்த மாடோ ஆடோ நன்றாக பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறது, அந்த பாலை மனிதன் குடித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே பால் கொடுக்கின்ற மாட்டையும் ஆட்டையும் இன்று மனித உரிமை மிருக உரிமைகளை பேசுகின்ற நிறுவனங்கள் அறுக்கக்கூடாது என்று சொல்வதற்கு முன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இய்யாக்கும் வல் ஹலூம், என் அருமை தோழர்களே, நன்றாக பால் கொடுக்கின்ற பால் தருகின்ற பிராணியை நீங்கள் அறுக்கக்கூடாது. ஏன், அது உங்களுக்கு பால் தந்து கொண்டிருக்கிறது, அந்த பாலை நீங்கள் குடித்து பயன்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அதை அறுக்கக்கூடாது என்று அன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்ற அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதர்கள் மிருகங்கள் உலகத்திலே வாழ்கின்ற மிருகங்கள் பறவைகள் ஏனைய ஜீவராசிகளுக்கு இஸ்லாம் உரிமைகளை கொடுத்திருக்கிறது, பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது, அவைகளுக்கும் மனிதன் இரக்கம் காட்ட வேண்டும் என்று இஸ்லாம் தூண்டியிருக்கிறது. ஒரு பூனையை ஒரு பூனை குட்டி அந்த பூனை குட்டியை தொழுது வணங்குகின்ற நோன்பு படிக்கின்ற நல்லமல் செய்கின்ற ஒரு பெண்மணி அடைத்து வைத்த காரணத்தினால் சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, தானாக சென்று சாப்பிடுவதற்கு அந்த பூனையை அவித்து விடவும் இல்லை. சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண் நரகம் சென்று விட்டாள். அவள் செய்த சகல அவல்களையும் இறைவன் அழித்து விட்டான். ஏன் தெரியுமா? ஒரு மிருகத்துக்கு வலை கொடுத்த காரணத்தினால். எந்த மார்க்கம் இதை எனக்கு சொன்னது? அதே போன்று பெரும்பாவம் செய்கின்ற ஒரு பெண்மணி, இம்ராசுபதி, பெரும்பாவம் செய்கின்ற ஒரு பெண்மணி, நாம் சீ என்று சொல்கின்ற, நாம் நினைத்து பார்க்காத, எங்களுடைய தோட்டத்துக்குள்ளே நாங்கள் எடுக்காத நாய் தாகத்திலே இருக்கிறது, அந்த நாய்க்கு தண்ணீரை அள்ளி கொடுக்கின்றாள். அந்த பெண்மணி விபச்சாரத்தை தொழிலாக செய்த பெண்மணி. ஒரு தடவை இரண்டு தடவை அல்ல, விபச்சாரம் செய்வதை தொழிலாக கொண்ட ஒரு பெண்மணி, பெரும்பாவம் செய்து இறைவனின் சாபத்தை பெற்ற பெண்மணி, ஐன் நஜீஸ் என்று சொல்கின்ற மேலில் பட்டால் அதன் கிருமியின் அபாயத்தை இஸ்லாம் சொன்னது. ஏழு தடவைகள் மண்ணினால் நீங்கள் கழுக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அவ்வளவு நஜீசான ஒரு பிராணி நாய்க்கு விபச்சாரத்தை தொழிலாக கொண்டு தனது வாழ்வை நடாத்திய பெண்மணி நாய்க்கு தண்ணீரை கொடுத்து விடுகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணியின் சகல பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சம்பவம் நபியுடைய காலத்தில் நடக்கவில்லை. சஹாபாக்களுக்கு சொல்லி மிருக உரிமைகளையும் மிருகங்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படை சட்டத்தை நமக்கு சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு ஒட்டகம் மெலிந்து இருக்கிறது, முள்ளும் தோளுமாக இருக்கிறது. சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்வையும் நரகத்தையும் பயப்படுவதை போன்று இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வாய் பேச முடியாத, பேசும் சக்தி கொடுக்கப்படாத, பகுத்தறிவு கொடுக்கப்படாத இந்த மிருகங்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த ஒட்டகத்தை நீங்கள் பயன் பெற வேண்டுமாக இருந்தால் ஒட்டகத்துக்கு மேலே ஏறி பிரயாணம் செய்ய வேண்டுமாக இருந்தால் முறையாக செய்து கொள்ளுங்கள். அதை அறுத்து சாப்பிடுவதாக இருந்தாலும் நீங்கள் முறையாக சாப்பிட்டு விடுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அது நஜீஸ் என்பதற்காக நாங்கள் அதனை அடித்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. உணவு கொடுப்பதை, தண்ணீர் கொடுப்பதை ஜீவ காரூணியம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாலிபன் ஒரு ஆட்டுடைய காலை பிடித்து இழுத்துக் கொண்டு வருகிறான். அந்த ஆடு வேகமாக பூமியிலே இழுபட்டுக் கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வைலக், உனக்கு சாபம் உண்டாகட்டும், இந்த ஆட்டை நீ அறுப்பதற்காக கொண்டு போகிறாய், அதனை நீ இவ்வளவு வேகமாக நீ இழுத்துக் கொண்டு போக கூடாது, இரக்கம் காட்டு என்று அங்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜீவ காருணியத்தை உணர்த்தினார்கள். சொன்னார்கள், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் கலீஃபாவாக இருக்கின்ற போது, மனிதர்களை உலகத்திலே ஆள்கின்ற போது, என்னுடைய ஆட்சி நடைபெறுகின்ற போது, மதீனாவிலே வைத்து சொன்னார்கள், ஈராக்கில் ஒரு கோவேரி கழுதை, ஈராக்கிலே ஒரு கோவேரி கழுதை பாதையில் சென்று ஒரு குழியில் விழுந்து அதனுடைய கால் உடைந்தால் நான் பயப்படுகிறேன், மறுமையில் அல்லாஹ் என்னை அழைத்து, உமரே உன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு குழியில் விழுந்து ஒரு கழுதையின் கால் உடைந்து விட்டது, நீ ஏன் அந்த பாதையை கவனித்து சரியாக மிருகங்களும் பிராணிகளும் செல்வதற்கு தோதுவானதாக நீ ஆக்கவில்லை என்று அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்பான் என்பதை நான் பயப்படுகிறேன் என்று உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்கள் ஒட்டகத்திலே பயணம் செய்வதாக இருந்தால் அல்லது குதிரையிலே பயணம் செய்வதாக இருந்தால் அந்த ஒட்டகம் சுமக்க முடியாத சுமைகளை ஒட்டகத்திலோ பிராணிகளிலோ நீங்கள் சுமத்தாக்க வேண்டாம். மனித உரிமை, மிருக உரிமைக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்திவாரம் இட்டார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பு படையில் ஒரு பிரிவினரை உருவாக்கினார்கள். எங்களுடைய இந்த காலத்தில் ட்ராபிக் போலீஸை போன்று பாதுகாப்பு பிரிவில் ஒரு பிரிவை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் பாதைகளிலே நிற்க வேண்டும், யாரெல்லாம் ஒட்டகைகளில் குதிரைகளில் வரும் போது அந்த ஒட்டகங்களுக்கோ குதிரைகளுக்கோ மூக்கில் போடப்படுகின்ற கடிவாளத்தை பாரமான இரும்பால் யாராவது கடிவாளம் போட்டிருந்தால் அவர்களை கைது செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். மேலும் சொன்னார்கள், மாடுகளை ஒட்டகங்களை ஆடுகளை தாய்த்துக் கொண்டு போகின்ற போது அதனை மேய்க்கக்கூடிய இடையர்களோ அதனை மேய்க்கக்கூடியவர்களோ அந்த ஆடுகளுக்கு மாடுகளுக்கு அடிக்கின்ற போது இரும்பினால் அடித்தால், பாரமான பொருட்களினால் அடித்தால் அவர்களையும் கைது செய்து அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களோடு ஒப்பந்தம் செய்து வாழ்கின்ற போது அவர்களுக்கு இரண்டு அடிப்படை ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும். அதிலே முதலாவது சொன்னார்கள், மிருக வதை இருக்கக்கூடாது, எந்த மிருகத்துக்கும் அவர்கள் அடிக்கக்கூடாது. இரண்டாவது சொன்னார்கள், அவர்கள் எந்த மிருகத்தையும் உண்ணுவது தவிர வேறு எந்த விடயங்களுக்காகவும் எந்த மிருகத்தையும் கொலை செய்யக்கூடாது. இந்த இரண்டு அடிப்படை நிபந்தனைகளும் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பிரதேசத்திலே முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழும் போது மிருக உரிமைகளும் ஜீவ காரூணியமும் பேணப்பட வேண்டும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன் இஸ்லாமிய சகோதரர், இதனாலதான் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் சலஃபு சாலிஹீன்கள் மிருகங்களுக்குரிய உரிமைகளை கொடுத்தார்கள், இரக்கம் காட்டினார்கள். அபு தர்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மரண தருவாயிலே சக்ராத்துடைய நேரத்தில் அவர்களுடைய ஒட்டகத்தை பிடித்து சொல்கிறார்கள், ஒட்டகத்தை தடாவி சொல்கிறார்கள், லா துஹாசிம்னி இந்த ரப்பிக், ஒட்டகமே நான் உன்னை வளர்த்திருக்கிறேன், உன்னை வளர்த்திருக்கிறேன், நீ அல்லாஹ்விடத்தில் சென்று என்னை மாற்றி விடாதே, நான் உன் மீது ஏறி பயணிக்கக்கூடிய நேரத்தில் உன்னால் சுமக்க முடியாத சுமைகளை உன் மீது நான் ஒரு போதும் சுமக்க வைத்தது கிடையாது, ஆகையால் அல்லாஹிடத்திலே என்னை மாற்றி விடாதே என்று ஒட்டகத்தை பார்த்து சொன்னார். ஒட்டகத்துக்கும் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் நாய்க்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்பதை பேசிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் அபு இஸ்ஹாக் அஷ்ஷிராஜி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய மாணவர்களோட பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு நாய் இடையிலே பாய்கிறது, குறிப்பிடுகிறது மாணவர்கள் நாயை துரத்துகிறார்கள். பாதையிலே செல்கின்ற நாயை மாணவர்கள் துரத்துகிறார்கள். இமாம் அபு இஸ்ஹாக் அஷ்ஷிராஜி ஷாஃபி மதுஹப் உடைய அடிப்படை சட்டங்களை வகுத்து பல நூல்களை எழுதிய இஸ்லாமிய அறிஞர் மாணவர்களை பார்த்து சொல்கிறார்கள், விட்டுவிடுங்கள், இந்த பாதை மனிதர்களுக்கு மாத்திரம் சொந்தமான பாதை அல்ல, பாதை என்பது பொதுவான இடம், அந்த பாதையில் நாய்களுக்கும் செல்வதற்கு உரிமை இருக்கிறது, அந்த நாயை நீங்கள் துரத்தாதீர்கள், அதனை அதனுடைய பாட்டிலே விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அறுத்து பலியிடுவது மிருக வதை அல்ல. முறையாக நாங்கள் ஹஜ்ஜுடைய மாதத்தை நெருங்கி இருக்கிறோம், குர்பானுடைய அமலை செய்வதற்காக நியத்தி வைத்தவர்களாக இருக்கிறோம். இஸ்லாத்தை முறையாக நாங்கள் செய்தால் இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை முறையாக வாயாலும் எழுத்தாலும் சொல்வதை விட செயலால் செய்து காட்டுவோம், முன்மாதிரியான முஸ்லீமாக இந்த உலகத்தில் இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவோம், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஐயங்களும் விமர்சனங்களும் உலகத்தை விட்டு இல்லாமல் போய்விடும். எனவே இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, உங்களுக்கு நோய்வினை தரக்கூடிய பிராணிகளையும் ஜீவராசிகளையும் சூழலை பாதுகாக்க வேண்டும், மனிதர்களை பாதுகாக்க வேண்டும், ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால் நோவினை தரக்கூடிய பிராணிகளை விஷஜந்துக்களை கூட நீங்கள் கொல்லுவதாக இருந்தால் ஒரே அடியாக அடித்துத்தான் கொள்ள வேண்டும், சித்திரவதை செய்யக்கூடாது. மிருகங்களை மிருகத்தை மிருகங்களை மோத விடுவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது, கோழியை கோழியை விட்டு மோத விட்டு சம்பாதிப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது, போர் செய்வதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது, ஜல்லிக்கட்டு எனப்படுகின்ற மாட்டையும் மாட்டையும் மோத விட்டு போட்டியிடுவதை அன்று இஸ்லாம் தடை செய்தது. ஒருவர் மாடு வாங்க வருகிறார் அல்லது கோழி வாங்க வருகிறார், இவருடைய நோக்கம் அந்த கோழியை கொண்டு போய் போரில் ஈடுபடுத்த வேண்டும், இன்னொரு கோழியோடு போட்டி போட வைக்க வேண்டும், அல்லது மாட்டை கொண்டு போய் இன்னொரு மாட்டோடு போட்டி போட வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கோழி வாங்க வரக்கூடியவருக்கோ மாடு வாங்க வரக்கூடியவர்களுக்கோ அந்த மாட்டையும் கோழியையும் விற்பது ஹராம் என்று இஸ்லாம் பேசியிருக்கிறது. இவ்வளவு தூரம் இஸ்லாம் ஜீவகாருண்யத்தை மிருக உரிமைகளை பேசியிருக்கிறது. எனவே அந்த நாங்கள் குர்பானுடைய அமலை செய்கின்ற போது முறையாக நாங்கள் அதனை அறுக்க வேண்டும், கூர்மையான கத்தியினால் அறுக்க வேண்டும், அறுப்பதற்கு முன்னால் அந்த பிராணிக்கு உணவும் கொடுக்க வேண்டும், தண்ணீரும் கொடுக்க வேண்டும், அறுத்து முடிந்ததற்கு பின்னால் அதனுடைய உயிர் பிரிகின்ற வரைக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் இப்படியான உரிமைகளை பேசியிருக்கிறது. எனவே அறுக்கப்படுகின்ற இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படுகின்ற பிராணிகளுடைய மாமிசங்களை சாப்பிடுவதில் ஆரோக்கியம் இருக்கிறது. அது அல்லாமல் தலையிலே அடித்து கழுத்தை நெவித்து மேலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு அல்லது இன்னது மிருகத்தினால் கொலை செய்யப்பட்ட இப்படியான பிராணிகளை மிருகங்களை சாப்பிடுவதை குர்ஆன் ஒவ்வொன்றாக சொல்லி ஹராம் என்று சொல்லியிருக்கிறது. எனவே இஸ்லாமிய அறுவை முறை இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஜெர்மனியிலே செய்யப்பட்ட ஆய்விலே உலகத்திலே அறுக்கப்படுகின்ற முறைகளை ஆய்வு செய்தார்கள். ஆய்வின் முடிவு குர்ஆன் சொன்ன, இஸ்லாம் சொல்கின்ற, ஹதீஸ் சொல்கின்ற, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்து காட்டிய அறுவை முறைதான் ஆரோக்கியமானது, அதுதான் மிருகங்களை அறுப்பதற்கு பொருத்தமானது என்று உலக அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய ஊருடைய நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் அவர்களோடு நாங்கள் கலந்து ஆலோசித்து எங்களுடைய நாட்டுடைய சூழலை கவனத்தில் கொண்டு செய்கின்ற சுன்னாவை முறையாக முன்மாதிரியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை பிரகாரம் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த சுன்னாவை பின்பற்றியவர்களாகவும் இந்த நாட்டில் நல்லிணக்கத்தையும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நல்லெண்ணத்தையும் உருவாக்கிய பட்டியலில் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் சேர்த்து விடுவான். எனவே வல்ல நாயன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஜீவராசிகளுக்கு கருணை செய்து இரக்கம் காட்டி இறைவனின் அன்பை பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியர்வனாக. யாழ்ங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்ங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக, லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியர்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.
குல்லில் கௌனி வ குல்
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.